Jaya Prabhu. Prabhu Nityananda Sri Adaita Gadadhar Shri Gaur Bhakta Vrindiki Jai Sri Sri Radha Krishna Govagovida Shama Kundra Radha Kudi Gidi Govardhan Ki Jai Sri Vrindavan Dham Ki Jai Navadav Dham Ki Jai Ganga Jamuna Tulsi Bhakti Devi Ki Jai Ananda Gaudiya Vaishnava Vrindiki Jai Samaveta Bhakta Vrindiki Jai Gopravinandi All glory to the sum of the bodies, all glory to the sum of the bodies, all glory to the sum of the bodies, all glory to Sri Guru and Sri Guranga, all glory to Sri Prabhupada. Namo Vishnu Padaya, Krishna Prasthaya, Bhutale, Srimati Bhakti Vedanta Swami, Niti Namane, Namaste, Saraswati Devi, Gauravani, Pracharane, Nirvishesha, Shunyavadi, Pashtachare, Shatarane, Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadada Shri Vasudhi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare What is it? 14? Reading from Bhagavad Gita as it is, chapter 5, verse 14. Nakartatvam nakarmani
Na kartratvam na karmani
Lokasya srijati prabhu
Lokasya srijati prabhu
Na karma phala sanyogam
Na karma phala sanyoham
Svabhavastu pravartate
Svabhavastu pravartate Na kartratvam na karmani Lokasya srijati prabhu Na karma phala samyoham svabhavastu pravartate.
Translation, the embodied spirit, master of the city of his body, does not create activities, nor does he induce people to act, nor does he create the fruits of action. All this is enacted by the modes of material nature.
மொழிபெயர்ப்பு உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை. இவை எல்லாம் ஜட இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுபவே.
Prabhupada, the living entity, as will be explained in the seventh chapter, is one of the energies or natures of the Supreme Lord, but is distinct from matter, which is another nature called inferior of the Lord. Somehow, the superior energy of the living entity has been in contact with material nature since time immemorial. The temporary body or material dwelling place which he obtains is the cause of varieties of activities and the resultant reactions. Living in such a conditional atmosphere, one suffers the results of the activities of the body by identifying himself in ignorance with the body. In ignorance acquired from time immemorial, that is the cause of bodily suffering and distress. As soon as the living entity becomes aloof from the activities of the body, becomes free from the reactions as well. As long as he is in the city, the body appears to be the master of it, but actually he is neither its proprietor nor controller of its actions and reactions. He's simply in the midst of the material ocean, struggling for existence. The waves of the ocean are tossing him and he has no control over them. His best solution is to get out of the water by transcendental Krishna consciousness. That alone will save him from all turmoil.
பொருளுரை முழுமுதற் கடவுளின் சக்திகளில் இயற்கையில் ஒன்றான உயிர் வாழி அவரது கீழ்நிலை இயற்கையான ஜலத்திலிருந்து வேறுபட்டவன் என்பது பின்வரும் ஏழாம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். உயர் இயற்கையான ஆத்மா நினைவிற்கிட்டா காலத்திலிருந்து எப்படியோ ஜட இயற்கையின் தொடர்பில் உள்ளது. பலதரப்பட்ட செயல்களும் அவற்றின் எதிர் விளைவுகளுக்கும் உயிர் வாழையின் தற்காலிக சரீரமே ஜடத்தின் தளமே காரணம். இத்தகு கட்டுண்ட சூழ்நிலையில் வாழ்பவன் அறியாமையினால் தன்னை உடலென கருதி தனது உடலால் செய்யும் செயல்களின் விளைவுகளால் துன்பப்படுகிறான். நினைவு கிட்டாத காலத்திலிருந்து சேர்த்து வைத்துள்ள அறியாமையே உடல் சார்ந்த சுக துக்கங்களுக்கு காரணம். உயிர் வாழி உடலின் செயல்களிலிருந்து விடுபட்ட உடனே விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறான். உடல் எனும் நகரத்தில் வசிக்கும் வரை அவன் அதன் நாயகனாக தோன்றுகிறான். ஆனால் உண்மையில் அவன் உடலின் உரிமையாளனும் அல்ல, அதன் செயல்களையும் விளைவுகளையும் கட்டுப்படுத்துபவனும் அல்ல. அவன் பௌதிக கடலின் நடுவே வாழ்க்கை எனும் போராட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பவன். தன்னை அலைக்கழிக்கக்கூடிய கடலின் அலைகளை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீரிலிருந்து கரையேறுவதற்கு திவ்யமான கிருஷ்ண உணர்வே சிறந்த தீர்வாகும். இது மட்டுமே அவனை எல்லா சிக்கல்களிலிருந்தும் காக்கும்.
This is similar to another verse in Bhagavad Gita which says that prakriti does everything.
இது பகவத் கீதையில் உள்ள மற்றொரு ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளதற்கு ஒத்ததாகும். பிரகிருதி அனைத்திற்கும் காரணம் என்று கூறுகின்றது.
We should not think that we are doing anything.
நாம் எதையும் செயல்படுத்துபவர்கள் அல்ல என்று நினைக்க கூடாது.
So there is of course one problem with such a statement.
இத்தகைய சொற்களின் மூலமாக ஒரு பிரச்சனை உண்டு.
So one problem is if the jiva does nothing, he is not responsible for his activity, then he should not get any reaction for it. He should not get any karma.
இதில் ஒரு பிரச்சனை எனில், ஜீவாத்மானது எந்த செயலுக்கும் உரிமையானவன் அல்ல என்று கூறும்பொழுது அதற்கு அந்த செயல்களால் ஏற்படும் விளைவுகள், அதாவது கர்மாவிற்கு அவன் பதிலளிக்கக்கூடியவனாக அமைவதில்லை.
If prakriti does everything, prakriti should get the karma.
பிரகிருதியே அனைத்தையும் செய்கிறது என்றால் பிரகிருதியே கர்மாவை பெற வேண்டும்.
So if I do a sinful act, I should not suffer. Prakriti should suffer.
ஆகவே நான் பாவ செயல்களை செய்தால் அதற்கு காரணமானவன் நான் இல்லை பிரகிருதி என்று கூறும்பொழுது அந்த பிரகிருதியே கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கருத்தாகிறது.
Another problem is that in itself, matter can do nothing.
மற்றொரு பிரச்சனை எனில், ஜட பொருளானது எதையும் செய்ய முடியாது என்பது.
Matter cannot say, oh, I want to eat, I want to walk over there.
ஜட பொருள் நான் எதையோ உண்ண வேண்டும் என்றோ அல்லது நான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றோ கூற முடியாது.
Only a conscious entity can do that.
உணர்வுள்ள ஒரு ஆத்மாவே இதை செய்ய முடியும்.
So how can we say the prakriti does everything?
ஆகவே பிரகிருதி அனைத்தையும் செய்கிறது என்று நாம் எவ்வாறு கூற முடியும்?
Furthermore, we'll find later in the Bhagavad Gita, Krishna says there are 5 factors in action.
மேலும் பகவத்கீதையின் பிற்பகுதியில் கிருஷ்ணர் செயல்கள் செயல்படுவதற்கு 5 விதமான காரணங்கள் உண்டு என்று கூறுகின்றார்.
Some of those factors are material.
இதில் சில காரணங்கள் லௌகீகமானவை.
We have the body, the senses, and the pranas. They are material.
சரீரம், புலன்கள், பிராணம் இவை அனைத்தும் லௌகீகமானவையே.
But then it says also there is Supreme Lord and there is the jiva, the atma.
ஆனால் இவற்றினுடன் முழு முதற் கடவுளான பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் உள்ளன.
Therefore, when we have such statements that says prakriti does everything, we cannot take them literally.
ஆகவே இவ்வாறாக ஒரு சூழ்நிலையில் பிரகிருதியே அனைத்தும் செய்கின்றது என்று கூறினால் நாம் அதை அப்படியே அச்சிலிட்டது போல் எடுத்துக்கொள்ள முடியாது.
Why make such statements at all?
இவ்வாறு இருக்க இத்தகைய ஒரு கோட்பாடுகள் எவர் ஏன் கூறப்படுகின்றன?
We make exaggerated statements simply to prove or to show the power of prakriti.
பிரகிருதியின் சக்தியை குறிப்பதற்காக இத்தகைய சொற்கள் சொல்லப்பட்டுள்ளன.
In other words, prakriti is a very powerful influence upon the jiva.
வேறு விதமாக கூற போனமையானால் பிரகிருதி என்பது ஜீவனை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சக்தியாகும்.
And the jiva or the atma on his own also can do nothing.
மேலும் இந்த ஜீவாத்மானது தன்னிச்சையாக சுயமாக எதையும் செய்யவும் முடியாது.
So what is the actual truth?
ஆகிய உண்மை தான் என்ன?
Ultimately, the jiva nor prakriti can do anything.
இறுதியில் பார்க்க போனவன் ஜீவாத்மாவோ அல்லது பிரகிருதியோ தனிமையில் எதையும் செய்ய முடியாது.
The Supreme Lord does everything.
முழு முதற்கடலானது பகவானே அனைத்தையும் செய்யக்கூடியவர்.
But then we should blame the Supreme Lord for all of our sinful activities.
ஆகவே நாம் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் பகவானே நாம் பாவம் பழி சொல்ல முடியுமா?
So the solution to this is that the Supreme Lord is the ultimate doer, but he empowers the jiva.
இதற்கு இறுதி வழிமுறை என்னவெனில், முழு முதற் கடவுளே இறுதியாக அனைத்தையும் செயல்படுத்துபவர், ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது ஜீவாத்மாவா?
And the jiva is given his free will to choose how to act.
இந்த ஜீவாத்மாவிற்கு ஒரு சுதந்திரம் உண்டு, எதை செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம்.
And the Supreme Lord does not interfere with that.
இந்த சுதந்திரத்தில் முழுமுதற் கடவுள் நுழைவதில்லை.
However, the jiva should never think, I am doing all the activity, I am all powerful.
எப்படி இருப்பினும் அனைத்து செயல்களையும் நானே செய்கின்றேன், நானே வலிமை மிக்கவன் என்று ஜீவாத்மா நினைக்க கூடாது.
Whatever ability the jiva has to act is ultimately bestowed by the mercy of the Supreme Lord.
ஒரு ஜீவன் செயல்படுவதற்கு உள்ள திறமைகள் அனைத்தும் முழுமுதற் கடவுளாலேயே அவனுக்கு அளிக்கப்படுகின்றன.
Thus, everything we do in this world, all of the activities, all of our talents, whatever, ultimately we should give credit to the Supreme Lord.
ஆகவே நாம் இந்த உலகத்தில் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும், நமது திறமைகள் அனைத்திற்கும் முழுமுதற் கடவுளுக்கே நாம் பலன் அளிக்க வேண்டும்.
And of course, in the material world, as long as we're here, we have a material body.
நாம் இந்த லௌகீக உலகத்தில் இருக்கும் வரை நமது லௌகீக சரீரம் நம்முடன் இருக்கின்றது.
And our actions are in relation to material body.
மேலும் நமது செயல்கள் அனைத்தும் இந்த சரீரத்துடன் தொடர்பு கொண்டவையாக உள்ளன.
So therefore all of our actions are related to our senses and material energy.
ஆகவே நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்மளோட புலன்களுக்கும் இந்த லௌகீக சக்திக்கும் தொடர்பு கொண்டவையாக உள்ளன.
Unfortunately, this material energy has a great influence upon the jiva.
துரதிருஷ்டவசமாக இந்த லௌகீக சக்தியானது ஜீவாத்மாவை ஆட்டி படைக்கின்றது.
And it is so powerful that this jiva forgets his identity as something different from prakriti and thinks I am also a material body.
இந்த பிரகிருதியின் சக்தி எவ்வளவு வலிமையானது எனில், இறுதியில் பார்க்க போனால் இந்த ஜீவாத்மா தான் இந்த லௌகிக சக்தியிலிருந்து மாறுபட்டவன் என்ற உண்மையையே மறந்து கூடிய அளவுக்கு அது இந்த ஜீவாத்மாவை ஆட்கொள்கின்றது.
So in the material world, under ignorance, we think, I am a material body, this material body is doing all the action.
ஆகவே இந்த லௌகிக உலகத்தில் இருக்கும் பொழுது அறியாமையின் காரணமாக நாம் இந்த சரீரமே அனைத்து செயல்களையும் செய்கின்றது என்று நினைக்கின்றோம்.
And I produce the results.
இதனுடைய பலன்களையும் நானே உருவாக்குகின்றேன் என்றும் நினைக்கின்றது.
If I work hard, I get a good result.
நான் கடுமையாக உழைத்தால் நல்ல பலன் எனக்கு கிடைக்கின்றது என்று தவறாக நினைக்கின்றோம்.
And since I am responsible for the result, I should enjoy the result.
மேலும் இந்த பலனிற்கு காரணம் நானே என்பதனால் இதிலிருந்து ஏற்படும் இதை அனுபவிப்பதற்கும் எனக்கே தகுதி உண்டு என்றும் நினைக்கின்றோம்.
So in the material world, this is accepted. I work hard, I get some money, it belongs to me.
ஆகவே லௌகிகுலத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நான் கடுமையாக உழைக்கின்றேன், இதனால் ஏற்படும் பலனாக எனக்கு பணம் கிடைக்கின்றது, அது என்னுடையதே என்று உரிமை கொண்டாடுகின்றோம்.
However, there is some ignorance in this.
எப்படி இருப்பினும் இதில் சிறிது அறியாமை புகுந்துள்ளது.
One, we're not the material body at all.
முதல் அறியாமை என்னவெனில், நாம் இந்த லௌகிக சரீரம் அல்ல என்பது.
Behind the material body is the jiva or the atma.
இந்த சரீரத்துக்கு பின்னால் இருப்பது ஜீவாத்மா.
So the jiva is the actual doer in the body and also the enjoyer, not the body.
உண்மையில் இந்த ஜீவாத்மாவே செயல்களை செயல்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது, அதனுடைய செயல்களை அனுபவிப்பதும் ஜீவாத்மாவே, இந்த சரீரம் அல்ல.
And the body is only an instrument.
இந்த சரீரம் ஒரு கருவியே.
However, the next step in knowledge to understand that the jiva or the atma is related and under the control of the Supreme Lord.
அடுத்தபடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இந்த ஜீவாத்மாவானது முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொண்டுள்ளது என்பதாகும்.
So the purpose of scripture is to give us some knowledge.
ஆகவே சாஸ்திரங்களின் குறிக்கோள் என்னவெனில், நமக்கு ஞானம் அளிப்பதே ஆகும்.
So it tells us, no, you're not the body, you are the soul.
சாஸ்திரங்களின் மூலமாக நாம் அறிவது என்னவெனில், நாம் இந்த சரீரம் அல்ல, நாம் ஜீவாத்மா என்பதே ஆகும்.
The body is not the real doer.
இந்த சரீரம் செயல்படுவதல்ல, செயல்படுத்துவதல்ல.
Body is not the enjoyer.
இந்த சரீரம் அனுபவிப்பவன் அல்ல.
The soul is the doer, the soul is the enjoyer.
ஆத்மாவே அனைத்தையும் செயல்படுத்துகின்றது, ஆத்மாவே அனைத்தையும் அனுபவிக்கின்றது.
And what happens is that jiva goes from body to body.
மேலும் என்ன நடக்கிறது என்றால், இந்த ஜீவாத்மாவானது ஒரு சரீரத்திலிருந்து மற்றொரு சரீரத்தை தேடி சென்று அடைகிறது.
So the jiva takes birth after birth as a doer and an enjoyer.
ஆகவே தான் ஜீவாத்மாவானது பிறவிக்கு பிறவி எடுத்து செயல்படுபவனாகவும் இன்பத்தை அனுபவிப்பனாகவும் இருக்கின்றது.
So he does the same activities but in different bodies.
இதே ஒரே செயல்களை இந்த ஜீவாத்மா பிறவிக்கு பிறகு செய்கின்றது, ஆனால் வெவ்வேறு சரீரங்களில் இதை செயல்படுத்துகின்றது.
And the different bodies are determined by the law of karma.
இந்த சரீரங்கள், வெவ்வேறு சரீரங்கள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், கர்மத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றது.
So this means I cannot just do any activity.
இதன் மூலமாக நாம் என்ன நினைக்கலாம் என்றால், நான் எந்த விதமான செயல்களையும் செய்ய முடியாது என்று.
If I want a good enjoyable body, a healthy body, a body with long life, then I have to do good activities.
எனக்கு நீண்ட ஆயுள் கொண்ட ஒரு சரீரம், நன்றாக அனுபவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சரீரம் வேண்டுமெனில் நாம் நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் அறிய முடியும்.
If I do the opposite, I do violent activities, sinful activities, then I end up with a body of suffering.
இதற்கு எதிர்மறையாக நான் வன்முறையில் ஈடுபட்டாலோ அல்லது பாவ செயல்களில் ஈடுபட்டாலோ ஒரு கீழ்த்தரமான ஒரு சரீரத்தை அடைய வேண்டியுள்ளது.
This means that the individual is responsible for his choice of activity.
இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில், தனிப்பட்ட நபன், அதாவது அந்த ஆத்மாவானது செயல்களுக்கு பதிலளிக்க வேண்டியவனாகின்றான்.
This is the responsibility of the human being.
இதுவே மனிதனின் பொறுப்பாகும்.
He must always choose his activity.
தன்னுடைய செயல்களை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
Is this the proper activity or not the proper activity?
சரியான செயல்களை செய்ய வேண்டுமா அல்லது தவறான செயல்களில் ஈடுபட வேண்டுமா என்பதை நிர்ணயிக்க வேண்டியது மனிதனுடைய கடமை.
So some of the activities are guided by laws of the country.
நம்முடைய சில செயல்பாடுகள் நாட்டின் சட்டதிட்டங்களினால் வழிகாட்டப்படுகின்றது.
Certain activities are listed in the country. You cannot do these activities. If you do them, you'll get punished. You'll get thrown in jail.
நாட்டின் சட்டதிட்டங்களில் எழுதப்பட்டுள்ளது, சில செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று. அத்தகைய செயல்களில் நாம் ஈடுபட்டால் நாம் சிறையை சென்றடைவோம்.
So most people have the intelligence to follow those rules.
ஆயினால் பெரும்பாலான மக்கள் இந்த சட்டதிட்டங்களை பின்பற்றுவதற்கான புத்தியை பெற்றுள்ளனர்.
But then there are other rules of the scripture which are not mentioned in the government rules.
ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்படாத சில சட்டதிட்டங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன.
So you may not get the punishment from the government for committing those activities, but you will get the karma still.
இத்தகைய செயல்களை நாம் தவிர்க்கவில்லை என்றால், பின்பற்றவில்லை என்றால், இதற்கான சீர்திருத்த செயல்கள் நமக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைப்பதில்லை, ஆனால் கர்ம விளைவுகளின் மூலமாக கிடைக்கின்றது.
For instance, government has no real laws about killing animals, only killing human beings.
உதாரணத்திற்கு அரசாங்கம் மிருகங்களை வதம் செய்வதை தடை செய்வதற்கு எந்த விதமான சட்டத்தையும் வைத்திருக்கவில்லை, ஆனால் மனிதர்களை கொல்வதற்கு தடை செய்துள்ளது, சட்டங்கள் உண்டு.
You don't go to jail if you kill a dog or a cat or a cow.
ஒரு நாயையோ பூனையோ அல்லது பசுவையோ கொண்டால் நாம் சிறையில் அடைக்கப்படுவதில்லை.
But you go to jail if you kill a human being.
ஆனால் ஒரு மனிதனை கொண்டால் நாம் சிறையில் அடைக்கப்படுகின்றோம்.
At least a human being that's come out of the womb.
அந்த கருவிலிருந்து வெளிவரப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லலாம்.
So if you kill the animal and it is forbidden in scripture, then you will get the punishment anyway. You will get the karma.
ஆனால் மிருகங்களை வதம் செய்வது என்பது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தகைய காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் அதற்கான கர்ம பலன்களை பெறுகின்றோம்.
So to avoid a bad future, a bad future life, we have to understand not only the rules of government but the rules of scripture. What is sin, what is not sin.
ஆகவே நல்லதொரு எதிர்காலம் அல்லது நல்லதொரு மறுபிறப்பை நாம் பெற வேண்டுமானால் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்களை மட்டுமல்லாமல் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சட்டதிட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும்.
So this is a type of training. We have to learn which activities I should do or not do.
ஆகவே இது ஒரு விதமான பயிற்சியாகவும், எந்த விதமான செயல்களில் நாம் ஈடுபடலாம் அல்லது எந்த விதமான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது.
So that is one level of education.
இது ஒரு தளத்தில் ஏற்படும் அறிவு.
We cannot learn these rules by studying the laws of the government. You will have to go to the scriptures.
இந்த சட்டத்திட்டங்களை அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் அறிய முடியாது. சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாக மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
Now all scriptures of the world will not have the same rules also.
மேலும் அல்லாஹ் அனைத்து சாஸ்திரங்களும் ஒரே விதமான சட்டத்திட்டங்களை கொடுப்பதில்லை.
So if we take all the scriptures of the world, all the scriptures of the world, and we look at all the rules, we'll find that the Vedic scriptures will have the most complete set of rules.
பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சாஸ்திரங்களையும் நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் முழுமையானவையாகவும் பூர்த்தியாகவும் உள்ளதை நாம் காணலாம்.
Just like different governments will have different sets of rules for criminals.
உதாரணத்திற்கு வெவ்வேறு அரசாங்கங்கள் தவறு செய்வர்களுக்கு வெவ்வேறு விதமான சட்டத்திட்டங்களை கொண்டுள்ளன.
So therefore we should take shelter of the Vedic literatures and get the rules from there.
ஆகவே நாம் வேத நூல்களின்படி கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்தை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும்.
So learning about the law of karma is one type of knowledge we should get.
ஆகவே கர்ம வினைகளை பற்றி அறிவது என்பது ஒரு விதமான ஞானம், நாம் அறிய வேண்டிய ஞானம்.
However, the next question will come is why do I have to repeat this process of karma birth after birth after birth?
அடுத்ததாக வரும் கேள்வி என்னவெனில், பிறவிக்கு பிறகு நான் ஏன் இந்த கர்ம வினைகளுக்கு உட்பட வேண்டும் என்பதாகும்.
And the scripture gives an answer. You can end the karma permanently.
சாஸ்திரங்கள் இதற்கு விடை அளிக்கின்றன. இந்த கர்ம விளைவுகளை நீ அறுத்தெறிந்து விடலாம், முடித்து விடலாம். அதற்கான வழிமுறைகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது.
That's a higher type of knowledge.
இது உன்னதமான ஒரு ஞானமாகும்.
So first we have no knowledge.
முதலில் நமக்கு அறிவு என்பதே இல்லாமல் இருந்தது.
We wander in the world doing any old activity and get any old results.
இந்த உலகத்தில் எந்த விதமான ஒரு செயலிலும் ஈடுபட்டு பல விதமான பலன்களை அதில் அனுபவித்துக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தோம்.
So haphazardly we get some happiness and we get some suffering.
ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சில நேரங்களில் இன்பமும் சில நேரங்களில் துன்பமும் கிடைக்கின்றன.
So the next step is knowledge. We get knowledge of the law of karma. We become responsible for our activities.
அடுத்தபடியானது கர்ம வினைகளை பற்றி ஞானம் பெறுவது. இதன் மூலமாக நம்முடைய செயல்களை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள முடிகின்றது.
This way we can live peacefully in the material world.
இதன் மூலமாக நாம் இந்த லௌகிக உலகத்தில் அமைதியுடன் வாழ வழிவகுத்துக் கொள்ளலாம்.
But we have to restrict our activities and our senses to some degree in order to follow the law of karma properly.
ஆனால் இந்த கர்மங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு நாம் நமது புலன்களையும் நமது செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
The next step is how can I stop this process of birth and death permanently?
அடுத்த கட்டமானது இந்த இறப்பு பிறப்பு எனும் சுழற்சியில் இருந்து நாம் எவ்வாறு விடுபட முடியும் என்பதை அறிவதாகும்.
Material knowledge cannot give us an answer to this.
இந்த கேள்விக்கு லௌகிக ஞானம் நமக்கு பதில் அளிக்க முடியாது.
So we have to go to scripture again.
ஆகவே நாம் சாஸ்திரங்களையே மறுபடியும் அணுக வேண்டியுள்ளது.
Some scriptures don't even believe there's another birth after birth after birth. There's only one life and that's finished.
சில சாஸ்திரங்கள் பிறவிக்கு பிறகு பல பிறவிகள் உண்டு என்பதை கூட நம்புவதில்லை. ஒரே பிறவி என்ற அடிப்படையில் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றன.
So there's no question of ending the process of birth and death because there is no process of birth and death eternally. It's one birth, one death, finished.
ஆகவே அத்தகைய சாஸ்திரங்களை பின்பற்றுவதனால் ஒரு பிறவி மட்டுமே உள்ளதால் பிறவிக்கு பிறவி நாம் எடுப்பதை பற்றி பிரச்சனையே இல்லை, கேள்வியே எழுவதில்லை.
However, the Vedic scriptures and of course other scriptures like Jains and Buddhists also will say, yes, you have birth after birth after birth, we have to end this.
ஆனால் வேத சாஸ்திரங்கள் நமக்கு பற்பல பிறவிகள் உண்டு என்பதை வலியுறுத்துகின்றன. ஆகவே நாம் அதன் அடிப்படையில் இந்த பிறவி என்னும் சுழற்சியை அறுத்தறிய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் உள்ளோம்.
Well, what is the purpose? Why do we have to end it?
ஏன் நம் இந்த பிறவி இறப்பு பிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும்?
If we go birth after birth after birth, in spite of the fact that we know the law of karma, we always make mistakes. So we get some happiness, some distress. Birth after birth, it still continues.
நமது கர்ம விளைவுகள் எவ்வாறு ஏற்படுகின்றன, எந்த சட்ட திட்டங்களின் மூலமாக இவை ஏற்படுகின்றன என்பதை அறிந்திருந்தும் நாம் செயல்களில் ஈடுபட்டே கொண்டிருப்பதனால் சில சமயங்களில் துக்கமும் சில சமயங்களில் இன்பமும் ஏற்படுகின்றது. மேலும் நாம் பற்பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம்.
Birth and death themselves have pain.
இறப்பு பிறப்பு இவையே துன்பமானவையாகும்.
So no matter how much good karma we do, we can never be perfectly happy. We get some suffering.
நாம் என்னதான் புண்ணியங்களை செய்தாலும் துன்பங்கள் என்பதிலிருந்து விடுபடுவது என்பது இயலாத காரியமாக அமைகிறது.
But the jiva, the atma, by nature is an enjoyer, an experiencer, and desires everlasting, eternal happiness.
ஆனால் ஆத்மாவானது அனுபவிக்கின்றது, பலன்களை விளைவிக்கின்றது, எப்பொழுதுமே நித்தியமான இன்பத்தை தேடி அலைகின்றது.
So the scriptures provide us a method by which you can become eternally happy.
ஆகவே தான் சாஸ்திரங்கள் நாம் நித்தியமாக நிரந்தரமாக இன்பமான முறையில் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றன.
So that is recommended process is described in the Bhagavad Gita.
இந்த வழிமுறையே பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்படுகின்றது.
So though there are many steps in the process, the final process is the process of bhakti yoga.
பகவத்கீதையில் பல்வேறு வழிமுறைகளை பற்றி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பினும் இறுதியாக வழிபடுத்தப்படுவது பக்தி யோகமே ஆகும்.
By bhakti yoga you can end the process of birth and death in the material world, you can get eternal happiness.
இந்த பக்தி யோகத்தை கடைபிடிப்பதன் மூலமாக பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நித்தியமான இன்பமானது ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள முடியும்.
So, though the Bhagavad Gita is a rather large book like this, one should not be frightened by it.
பகவத்கீதை என்பது பார்ப்பதற்கு ஒரு பெரிய புத்தகமாக தோன்றினாலும் அதை பார்த்து நாம் அஞ்சக்கூடாது.
Ultimately, the message is very simple.
இறுதியில் பார்க்க போனால் இந்த வழிமுறை மிகவும் சுலபமானதாகும்.
Everyone should perform the process of bhakti yoga, and that way they will get eternal happiness.
அனைவரும் இந்த பக்தி யோகத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நிரந்தரமான இன்பத்தை பெறுவதற்கு வழி அமைத்துக் கொள்ளலாம்.
So what is that process of bhakti yoga?
இந்த பக்தி யோகம் என்னும் வழிமுறை தான் என்ன?
Also, it is not a complicated process.
இது கடினமான ஒரு முறை அல்ல.
It does not require a lot of things to learn.
நாம் அதிக ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை.
It does not require some special skills that you will have to go to college for 4 years to get.
நாம் கல்லூரிக்கு சென்று 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கடுமையாக படித்து இது ஒரு தனி திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை.
It simply requires that you use what you have, your material body with your senses and your mind.
நம்மிடம் இருப்பதை எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அமைகின்றது. நம்முடைய புலன்கள், மனம், புத்தி இவற்றை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து உள்ளது.
So, bhakti yoga means we use the senses and the mind in a particular manner.
பக்தி யோகம் என்றால் நமது புலன்களையும் மனதையும் ஒரு குறிப்பிட்ட வகையில் உபயோகப்படுத்துவதாகும்.
Instead of creating karma in the material world for us, it destroys all the karma.
இங்கு இந்த லௌகிக உலகத்தில் கர்மத்தை விளைவிப்பதற்கு பதிலாக இந்த செயல்கள் கர்மத்தை அழிக்கின்றன.
And it produces a relationship with the Supreme Lord.
மேலும் முழுமுதற் கடவுளுடன் நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கின்றது.
So what is that relationship with the Supreme Lord?
பகவானுடன் அந்த உறவு தான் என்ன?
That is called bhakti.
அதுவே பக்தி என்று கூறப்படுகிறது.
That is, we have a relationship of affection with the Supreme Lord.
அதாவது முழுமுதற் கடவுளுடன் அன்பினால் கொண்ட ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வதாகும்.
And in that relationship we use the senses and the mind.
இந்த உறவில் நாம் நமது புலன்களையும் மனதையும் அறிவையும் உபயோகப்படுத்துகின்றோம்.
So affection means we have a liking for the Supreme Lord.
அன்பு என்றால் பகவானுக்கு ஒரு கொண்டுள்ள நாம் கொண்டுள்ள விருப்பம்.
And we use our senses in order to please the Lord.
நம்முடைய புலன்களை உபயோகித்து பகவானை திருப்திப்படுத்த முயல்கின்றோம்.
So that is a very easy process.
இது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறை.
It does not require qualification.
இதற்கு எந்தவிதமான தகுதியும் தேவையில்லை.
Anyone can follow this process.
யார் வேண்டுமானாலும் இந்த வழிமுறையை பின்பற்றலாம்.
And everyone can get the highest result.
மேலும் அனைவரும் உன்னதமான ஒரு பலனையும் இதிலிருந்து பெற முடியும்.
So to summarize the Bhagavad Gita, Krishna says that everyone should simply practice the process of bhakti yoga and give up all of the processes.
பகவத்கீதையின் சுருக்கமாக கிருஷ்ணர் இறுதியில் கூறுவதெனில் அனைவரும் தனது தர்மங்கள் அனைத்தையும் விடுத்து பக்தி யோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும்.
So who is that supreme lord that we have to worship?
ஆகவே இந்த வணக்கத்திற்குரிய வணங்கப்பட வேண்டிய பகவான் யார்?
That is also mentioned in the Bhagavad Gita.
அதுவும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது.
Krishna says, Mamekam Sharanam Vraja. You surrender only to me, that is Krishna.
Mamekam Sharanam Vraja என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். அதாவது என்னிடம் மட்டும் சரணடை என்று வலியுறுத்துகின்றார்.
So we should literally take these words of the Supreme Lord and put them into practice.
நாம் இந்த பகவானது இந்த வார்த்தைகளை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டு இதை பழக்கப்படுத்த வேண்டும்.
So who is Krishna?
ஆகவே கிருஷ்ணர் என்பவர் யார்?
That's a picture of Krishna.
இந்த படத்தில் இருப்பவர் கிருஷ்ணர்.
And we have Krishna in our temple.
நமது கோவிலில் கூட கிருஷ்ணர் விக்ரமாக இருக்கின்றார்.
So we do not have to imagine who is God.
ஆகவே நாம் கடவுள் யார் என்பதை பற்றி எந்த விதமான கற்பனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
Descriptions are given in the scriptures and we have the deity in the temple.
அவருடைய ரூபங்கள் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் நமது திருக்கோவிலில் விக்ரமமாக வீற்றிருக்கின்றார்.
So all you have to do is concentrate your mind on that form.
நாம் செய்ய வேண்டியது அனைத்தும் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி அவர் மீது தியானம் செய்ய வேண்டும்.
That is how you engage your mind.
இவ்வாறாக நாம் மனதை ஈடுபடுத்த முடியும் பக்தியில்.
You can engage your body.
நமது சரீரத்தையும் நாம் பக்தி யோகத்தில் ஈடுபடுத்த முடியும்.
You can bow down before the Lord.
பகவானிடத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வதன் மூலமாக சரீரத்தை உபயோகிக்கலாம்.
Or you can dance before the Lord.
அல்லது பகவானின் முன்னால் நாம் நாட்டியம் ஆடலாம்.
You can engage your eyes and looking at the Lord.
நமது கண்களை பகவானது அழகை பார்த்து ரசிப்பதில் ஈடுபடுத்தலாம்.
You can engage your ears in hearing the kirtan.
நமது செவிகளின் மூலமாக பகவானது புகழ் பாடப்படும் அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
You can engage your tongue in uttering the Mahamantra Hare Krishna.
நமது நாவினை மகாமந்திரம் ஜபிப்பதற்காக உச்சரிப்பதற்காக உபயோகப்படுத்தலாம்.
You can engage your tongue in tasting Krishna Prasad.
மேலும் நமது நாவை கிருஷ்ண பிரசாதம் உண்பதற்கு ருசிப்பதற்காக உபயோகப்படுத்தலாம்.
So this is an easy way to destroy the bondage of karma and develop eternal bliss.
ஆகவே நித்தியமான கர்மவினை அறுத்தறிந்து நித்தியமான ஆனந்தத்தை பெறுவதற்கு இது ஒரு சுலபமான வழியாக அமைகின்றது.
So therefore everyone should follow the order of Krishna and take to this process.
ஆகவே அனைவரும் கிருஷ்ணரது கட்டளையை பின்பற்றி இந்த வழிமுறையை ஏற்க வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும்.
If you have doubts of what Krishna says, then you buy a Bhagavad Gita and you read this.
கிருஷ்ணர் கூறியதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது அர்த்தம் புரியாமல் இருப்பின் இந்த பகவத்கீதையை வாங்கி அதை படித்து தெளிவு பெறலாம்.
And after you read it, then you follow the instructions.
அதை முழுமையாக படித்து ஒவ்வொன்றாக நாம் அதை பின்பற்ற உபயோகிக்கலாம்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு கேட்கலாம். ஏதாவது விளக்கங்கள் தேவையெனில் கேட்கலாம். ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா பிரவச்சனம் கி ஜாய் பானு மகாராஜ் கி ஜாய் ஸ்ரீ வெங்கடேசி பக்தி சமஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்
கோர் பிரமனந்தே.